உங்கள் வேத புத்தகத்தில் சங்கீதம் 14 நீங்கள் திறந்து வைத்துக்கலாம். சாம் நம்பர் 14 5-லிருந்து 7 வரைக்கும் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி, நீங்கள் என்னுடைய ஆலோசனையை அலட்சிய பண்ணுகிறீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திரும்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சங்கீதம் நம்ம பார்த்து வருகிறோம். இதுதான் கடைசி பார்வை. இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க போகிறது. மனிதனுடைய சீர் அழிவு, டோட்டல் டிப்ராவிட்டி என்பதை பல கோணத்தில் பார்த்துருக்குறோம். ஒரு ஹாரிசான்டல் கோணம், மனிதனுக்குள்ளே அது எப்படி வேலை செய்து தேவன் இல்லை என்ற சிந்தனையோடு தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டு ஒரு நன்மையும் செய்யக்கூடாத ஒரு ஜீவனாக உலகத்தில் வாழுகிற மனிதனாக சீரழிவானுக்கு செஞ்சிருச்சு. பரலோக பார்வையிலிருந்து ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ மோசமாக, ஒருவனும் நன்மை செய்கிறவனா இல்லாமல் எல்லோரும் ஏகமாய் கெட்டுப்போன பார்வையை பார்க்கிறோம். மூன்றாவதாக சமுதாய விதத்தில் மனுஷன் இருக்கக்கூடிய உறவுகளில் இந்த சீரழிவு எப்படி வெளிப்படுதுன்றதை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். அதை நான் உங்களுக்கு சொன்ன சமுதாய விதத்தில் இந்த உலகம் வந்து தேவனுடைய மனிதர்களை வெறுக்கிறது, மிக பகைக்கிறது. அதான் 4வது வசனத்தில் பார்க்கிறோம், இந்த பாவம் செய்கிறவர்களே, இந்த ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி, அவர்கள் என்னுடைய ஜனங்களை அப்பம் புசிக்கிறது போல சாப்பிடுறாங்க. உலகம் வந்து சீர்கேட தேவனுடைய மக்களை வெறுப்பதன் மூலமாக, அவர்களை துன்பப்படுத்துவதன் மூலமாக அது வெளிப்படுத்துகிறது. சப வரலாறுல பார்க்கிறோம், அது சில நேரங்களில் உச்சக்கட்ட நிலையையும் ஒரு மனுஷனை சாப்பிட்ற நிலைமைக்கும், ஒரு கேனிபாலிஸ்டிக் ஹேட்ரட்னுவாங்க, அதாவது அவ்வளோ அருவறுக்க தக்க மிகவும் வெறுக்கிற மாதிரி எப்படி நடந்திருக்கு. கள்ள போதகர்களை பற்றி, தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம படிக்கிறோம். நம்ம அவர்களை பற்றி நம்ம அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கும் பர்சிக்யூஷன் வரலாம். நம்ம ஒரு கேள்வி என்னன்னா, உலகம் இவ்வளோ கடவுளை வெறுக்கிற, கடவுளுடைய மக்களை வெறுக்கிற அளவுக்கு, அவங்கள அப்பம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு வெறுப்பு இருந்தா, ஒரு மிக கேனிபாலிஸ்டிக் ஹேட்ரட் இருந்தா, தேவனுடைய மக்கள் நீங்களும் நானும் கடவுளை நம்பி இருக்கிறவங்க நம்ம எப்படி பொழைத்து இருக்கிறோம், எப்படி பொழைக்கிறோம், எப்படி நம்மளை சும்மா விட முடியும் உலகம். அதான் 5வது வசனத்தில் அதுக்கு பதிலாக வருகிறது. அதுக்கு இது ஒரு பெரிய தேவனுடைய ஒரு அதிசயம். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறது வந்து, நம்மளை தற்காக்கிறது வந்து தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோடு இருக்கிறார். அது ஒரே ஒரு காரணம்தான், அவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. தீமையான பாவமான சீர்கெட்ட மனிதர்களை கட்டுப்படுத்தி அவர் நம்மளோடு நமக்கு மத்தியில் இருப்பதனால தான் நம்ம பொழைத்திருக்கிறோம். அதனால தான் தாவீது பாருங்களேன், இந்த ஒரு ரொம்ப சோகமான டாபிக், டோட்டல் டிப்ராவிட்டி, சீரழிவு, அதை எடுத்துக்கிட்டு ஒரு பாடலாக எழுதி அது தேவனுடைய மக்களுக்கு மத்தியில் பாட வைக்கிறது என்ன. இதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்த்து தேவனை புகழணும், நன்றி செலுத்தணும், அவர் ஆராதிக்கணும். இந்த 5வது வசனத்தில் பார்க்கிறோம், இந்த சீர்கெட்ட மனிதர்கள் தேவனை எப்படி துன்பப்படுத்துகிறாங்க, தேவனுடைய மக்களை அதை அவங்க துன்பப்படுத்துகிறாங்க. அப்பத்தை புசிக்கிற மாதிரி புசிக்கிறாங்கன்னா அதை எப்படி செய்கிறாங்க, இவங்களுடைய உள்ளான மனசில் என்ன தான் இருக்கு, இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்களே, அதை தைரியமாக செய்கிறாங்களா, அவங்க மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு, இவ்வளோ தப்புன்னு செய்கிறாங்களே, பயம்ன்றது அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னா, இந்த 5வது வசனம் நமக்கு அவர்களுடைய மனநிலையினுடைய ஒரு காட்சியை கொடுக்கிறது. இந்த சீர்கெட்ட மனிதர்கள் தேவன் இல்லை என்று தங்களை தாங்களே கெடுத்துக்கிட்டு ஒரு நன்மையும் செய்யாம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தேவனுடைய உலகத்துல வாழ்ந்துகிட்ட செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுமை அவருடைய மக்களையே சாப்பிடுற அளவுக்கு வாழ்றாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கிறாங்க, இதெல்லாம் தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அந்த வசனம் அஞ்சாவது சொல்லுது பாருங்களேன், அதை தொடர்ச்சியாக என்னுடைய மக்களை அப்பம் புசிக்கிறது போல புசிக்கிறாங்க. அஞ்சாவது வசனம் அது தொடர்ச்சியா, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்படி ஒரு பாவகரமான கிரியை செய்யும் போது அவங்க தைரியத்தோடு ஒரு பெரிய சாகசத்தோடு அவங்க செய்யல. அங்கே அங்கேனா எங்க இந்த சங்கீதம் எங்க ஆரம்பிச்சிச்சு, மதிகேடன் அவனுடைய இருதயத்தில் சொன்னான் தேவன் இல்லை என்று. எங்க அவன் தேவன் இல்லை என்று சொன்னானோ அங்கே, எங்க தேவனுடைய மக்களை வெறுத்து அவர்களை அப்பம் புசிக்கிறது போல புசிக்கிறாங்களோ அந்த வெறுப்பு இருக்கிற அங்கே, ஏன் தேவன் இல்லைன்னு சொல்லி அவருக்கு நான் எந்த கணக்கம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்துகிற அவருடைய அடையாள சாயலா இருக்கிற அவருடைய மக்களை துன்பப்படுத்துகிற இந்த மனிதர்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஏன் செய்யறாங்கன்னா அவங்க மனசுல பயம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழலாம், இது ஒரு ஆபத்து இல்லாம வாழலாம், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழலாம்னு நினைச்சு அவங்க செய்யறாங்க. ஆனா அங்க அது அவங்க என்னதான் இருக்கு, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒரு நடுநடுக்கத்தோடு தான் அவங்க இருதயம் இருக்கு, நடுநடுக்கத்தோடு. எல்லா ஆவிகளின் தேவன் அந்த இடத்துல அவங்க சமாதானத்தை தேடி நிம்மதியை தேடி இப்படி ஒரு நாத்திக எண்ணங்களோடு நாத்திக வாழ்க்கை முறையோடு வாழ்றாங்க, ஏன்னா அது சமாதானம் கொடுக்கணும். ஆனா அது அவங்களுக்கு பயங்கர பயத்தை கொடுக்கிறது. இது வந்து ஒரு ஒரு ஊடுருவுகிற தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஞானம். மனுஷ பார்வையில் நம்ம பார்க்க முடியாது, நம்ம பார்க்கறதுல என்ன என்ன தைரியமா இருக்கிறாங்க, என்ன தைரியமா தப்பு செய்யறாங்க, என்ன தைரியமா பொய் சொல்றாங்க இவங்க, வாய் திறந்துகிட்டு இரும்பு கரத்தோடு என்ன பெருமை, என்ன இது சாரோ ஆனாலும் சரி ஏரோடு ஆனாலும் சரி ராஜாக்கள் அரசியல் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் தலைவர்கள் கவர்மெண்ட் எவ்வளவு தைரியமாலாம் செய்யறாங்களே, என்ன இவங்களை இது பண்றவங்க யாரும் இல்லையா அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, எவ்வளவுதான் தைரியமா அநியாயம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இன்செக்யூர் பயம் அவங்களுக்கு மிகுந்த பயந்தார்கள். மிகவும் தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தும் போது மிகவும் பயம் நடுக்கம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா கடவுள் வந்து அவங்கள ஒரு ஆவிக்குரிய நியாய தீர்ப்பாக நடுக்கத்தை பயத்தை கொடுக்கிறார். எதுக்கு பயப்படுறாங்க, எபிரேயர் வார்த்தையில பார்த்தோம்னா ஒரு பயத்துக்கு பயந்தாங்க, அதாவது ஒரு புதிரான ஒரு திகில் அவங்க மனதை ஆட்கொண்டது. இது ஒரு விதத்துல எப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயுல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐயோ பயம் இல்லாம தைரியம் இல்லாம விதவைகள் வீட கூட பட்சித்து போடுகிறீர்களே உங்களுக்கு ஐயோ அப்படின்ற உங்களுடைய ஆக்கினை மிகவும் கொடிதாக இருக்கும்னு அவங்களுக்கு வரப்போற ஆக்கினையினுடைய முன்ருசி இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு ஏற்படும்படிக்கு அங்கே பயங்கர பயம் திகில். அது வெரி பிராக்டிக்கல், நீங்க பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப தைரியமா பாவம் செய்யறவங்க ரொம்ப தைரியமா தோற்றம் கொடுக்கறவங்க பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப பயம் அவங்களுக்கு இருக்கும். அது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு. மிக தைரியமான பாவிகள் கடைசியில மிக பயங்கரமான கோழைகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். உள்ளுக்குள்ள வெளியில பார்க்கலாம் தைரியமான பாவிகள், ஃபாரோ எவ்வளவு தைரியமா இருந்தான், ஆனா வெளியில எவ்வளவு அப்புறம் கோழையா இருக்கிறான் உள்ளுக்கு வெளியே உள்ளுக்குள்ள நமக்கு தெரியுது. ஏன்னா கடவுளுடைய கரம் அப்படி வேலை செய்யுது. ஏன் அவங்க பயப்படுறாங்க பாருங்க, அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுது, அஞ்சாவது வசனம், தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். இவர்கள் அங்கே மிகவும் பயந்தார்கள், தேவனுடைய மக்களை புசித்து போடுகிற அளவுக்கு துன்பப்படுத்துற மாதிரி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருதயத்துல ரொம்ப பயந்தார்கள். என்ன அவங்களுக்கு அவ்வளவு பயம் கொடுக்குது, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீதிமான் சில பேரோடு மாத்திரம் இல்லை, அந்த முழு சந்ததியோடு, கொஞ்ச நாட்கள் மாத்திரம் இல்லை, அந்த முழு ஜெனரேஷன் அவங்களுடைய ஆயுசெல்லாம் தேவன் அந்த நீதிமான்களோடு இருக்கிறார். அந்த தேவன் அவர்களோடு இருக்கிறத இவங்களுடைய கொள்கையே என்ன, தேவனே இல்லை என்று வாழ்ந்துகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தேவன் நீதிமான்களோடு இருக்கிறத அவங்க பார்க்கிறாங்க. எவ்வளவுதான் கண்ணை மூடி கடவுள் இல்லைன்னு அவங்க சொன்னாலும் கடவுளுடைய சாயல் கடவுளுடைய குணங்கள் அந்த தேவனுடைய மக்கள் கிட்ட இருக்கிறது, அந்த தேவன் இவர்களை அதிசய விதமா விடுதலை கொடுக்கறத காப்பாத்துறத பார்க்கிறாங்க. அது அவங்களுக்கு மிகுந்த பயத்தை கொடுக்கிறது. பாருங்களேன் இந்த கனெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் அஞ்சாவது வசனம் ஆரம்பிக்கும் போதே இந்த பாலம் செய்கிறவர்களுக்கு இவர்களுக்கு உணர்வு இல்லையா, அறிவு இல்லையா, அறிவில்லாம என் ஜனங்களை அப்பம் போல பட்சித்து போடுகிறார்களே, எந்த விதமான ஒரு விதங்க ஒரு பெரிய இது இல்லாம அலட்டல் இல்லாம அப்பம் சாப்பிடுற மாதிரி துன்பங்களை கொடுக்கறாங்களே என் ஜனங்களுக்கு, இப்படி அழிக்கிறாங்களே என் ஜனங்களை. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள மிகுந்த அங்கே பயம் இருந்தது. ஏன்னா தேவன் அவங்கள இடி இடிக்கிறார் இதயத்துல. ஏன் அந்த மாதிரி பயம் அவங்களுக்கு வருது? ஏன்னா நீதிமான்களோடு தேவன் இருக்கிறதா அவங்க காணுகிறாங்க. பயங்கர பயம் வருது. இது வரலாறுல பல உதாரணங்களுக்கு கொடுக்கலாம். இதை இல்லஸ்ட்ரேட் பண்ற மாதிரி இந்த வசனம், பிலாத்து எவ்வளவுதான் அந்நியாயம் அரசியல்வாதியா இருந்து இயேசுவை குற்றம் சாட்டு சிலுவையில் அறையணும்னு குற்றம் பண்ணும் போதும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு தேவன் இவரோடு இருக்கிறாருன்னு. இவர் ஒரு குற்றமும் நான் காணேன் ஆச்சரியப்பட்டான்னு பார்க்கிறோம். அவனுக்கு வார்னிங் வேற வருது வைஃப் கிட்ட இருந்து, இவன் நீதிமான் அப்படின்னு. ஆனா தைரியமா அவர் சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டான். எது உள்ளுக்குள்ள அவனுக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சு இல்லைங்களா, எவ்வளவு பயம் இருந்துச்சு. அவனுடைய ஆயுசு சொல்லப்படுது. அவன் சாகிறதுக்கு முன்னாடி பல நாட்கள் பல வருஷங்கள் 24 மணி நேரம் உட்காந்து கை கழுவிக்கிட்டே இருப்பான். பயம் நடுக்கும், பயம் நடுக்கும் அவனுக்கு. அதான் இவங்களுடைய கோல் தனம்லாம் இப்படித்தான் ஆவாங்க. ஃபாரோ எவ்வளவுதான் தைரியமா யார் கர்த்தர் நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்கிறோன்னாரு. மோசேவோ இஸ்ரவேலோடு தேவன் இருக்கிறத பார்த்து ஒவ்வொரு வாதை வரும்போதும் எப்படி இடி இடிச்சிருக்கும் அவனுக்கு. ஆமான் மொர்தெக்காயை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன பயம்? ஏன் சவுல் எடுத்துக்குவோம், சவுல் ஏன் தாவீது அழிக்கணும்னு பார்க்கறான், ஏன் கொல்லணும் பட்சித்து அவனை போட்டுடணும்னு பார்க்கிறான். ஏன் 1 Samuel 1:18-10 சொல்லுது, சவுல் தாவீதுக்கு பயந்தான் ஏனென்றால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். நீதிமானோடு கர்த்தர் இருக்கிறார், நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறத அவங்க பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு மிகுந்த பயம் ஏற்படுது இல்லைங்களா. தன்னோடு விட்டு தன் பிரசன்னத்தை இழந்த தன்னோடு தேவன் போயிட்டாரோ ஆவி போயிடுச்சு அந்த தேவன் தாவீதோடு இருக்கிறத பார்க்கும்போது மிகுந்த பயம். ஆனால் எவ்வளவு தைரியமா பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த மனுஷன் பாருங்களேன். இதான் இவங்களுடைய இது நிலைமை. ஸ்தேவான் நம்ம எடுக்கலாம், எவ்வளவுதான் மோசமான நிலையில இருந்தார் கடவுள் ஸ்தேவானை வந்து அவங்க அந்த ஆலோசனை சங்கம் மாயமால மதத்துல போய் மதத்துல கொண்டு வந்தாலும் தேவன் அவருடைய முகம் பிரகாசித்ததுன்னு பார்க்கணும். தேவனோட சாட்சி ஸ்திரியெல்லாம் சொல்லலாங்க. ஒவ்வொரு தடவையும் ரத்த சாட்சியை கொல்லும் போது அந்த ரத்த சாட்சிக்கு அவருடைய குணம் அவங்களுக்கு இருந்த சாந்த குணம் அவங்களுக்கு இருந்த தைரியத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊர் மக்களே அநேக பேர் மனம் திரும்பினாங்க. ஆனா அவங்களை துன்பப்படுத்தின மக்கள் எல்லாமே அவங்கள பட்சித்து போடுற மாதிரி அப்பத்தை மாதிரி துன்பப்படுத்தினாலும் கடவுள் அவங்களோடு இருந்ததை பார்த்து பயந்தாங்க பயந்தாங்க. அது புதிய ஏற்பாடுல ரொம்ப இது ரொம்ப பயப்படணும். பவுல் வந்து சவுலாக இருக்கும்போது சபையை துன்பப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உதவ உதச்சார், உதச்சி சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துறாய், ஏன்னா என்னுடைய மக்களும் நானும் ஒன்றாக இணைந்திருப்பதனால் பிரிக்க முடியாத இணைப்பு இருக்குதுனால் என் மக்களை தொட்டா என்ன தொட்ட மாதிரி. அது தேவனுடைய மக்கள் அவங்க துன்ப பட்சி அப்பம் போல புசிக்கிறார். அதனாலதான் இது வசனமே கேள்வியோடு உங்களுக்கு அறிவே இல்லையா, சீர்கெட்டு போய் முற்றிலுமா தலையிலிருந்து கால் வரைக்கும் முற்றிலுமா ஒரு நன்மையும் இல்லாம பாவத்தினால் கரப்பட்டு போய் மூளை கெட்டு போய் மூளை இருளாகி கடவுள் உருளாம் கடவுள் தெரிஞ்சாலும் மேல கீழே சுத்தி பார்த்து கடவுள் தெரிஞ்சாலும் கடவுள் இல்லை என்ற ஒரு கோட்பாடை கொண்டு உன்னை நீயே கெடுத்துக்கிட்டு ஒரு நன்மையும் செய்யாத ஒரு ஜென்மமாக வாழ்ந்துகிட்டு ஆயுசுமே செய்யக்கூடாத கொடுமை என்ன, கடவுளோடு பிரிக்க முடியாத இணைப்புள்ள மக்களை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜென்மங்கள் தான் கெட்ட மனிதர்கள். எப்படி காட்டுப்படுறது படம் பாருங்களேன். அது அதோடு இல்லை, அதோடு அவங்களுடைய சீர்கேடு நிற்கிறது. 6வது வசனம் என்ன போட்டிருக்கு, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியப்படுத்துகிறீர்கள், அலட்சிய பண்ணினீர்கள். இதுல இங்கிலீஷ் ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா தமிழ்ல ஐ திங்க் ஒரு அந்த ஒரிஜினல் அர்த்தத்தை நல்லா கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சிறுமைப்பட்டவன், ஏழை. சிறுமைப்பட்டவன்னா பைபிள்ல ரெண்டு விதமான ஏழைகள் வருது. ஒன்னு வந்து உண்மையாவே ஏழையா இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க. இன்னொரு ஏழை வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள், விசுவாசிகள். தங்கள்ல ஒண்ணுமே இல்லை, தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர்னு இருக்கிறவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். அது இந்த வசனம் வந்து விசுவாசியை குறிக்கல. அந்த விசுவாசியுடைய ஆலோசனை என்ன? அவன் எந்த மாதிரி ஆலோசனையெல்லாம் வாழ்றான்? அவன் எந்த மாதிரி சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறான், அதான் அவனுடைய ஆலோசனை. இவன் ஆலோசனை என்ன? கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்ற ஆலோசனையில வாழுகிற சீர்கெட்ட மனிதர்களுக்கு மத்தியில ஆவியில் எளிமை கொண்டு மனம் திரும்பி ஒரு மனுஷன் ஆவியில் எளிமை உள்ளவனாக சிறுமைப்பட்டவனாக இன்னுமே என் நம்பிக்கையெல்லாம் என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நான் ஒன்னும் இல்லை, நான் எதுக்கும் தகுதி இல்லை, ஆண்டவர் தான் அப்படின்னு வாழ்கிற மனிதன் தான் விசுவாசி, சிறுமைப்பட்டவன். அவனுடைய ஆலோசனைய என்ன பண்றாங்களா, அலட்சிய பண்ணுகிறீர்கள். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துகிறீர்கள். இன்னொரு வார்த்தையும் கேலி பண்ணுகிறீர்கள். அவன் அந்த ஆலோசனைக்காக அவன் அவமானப்படும்படிக்கு செய்கிறீர்கள். எப்படி இருக்கு இந்த துன்மார்க்க மனிதர்கள்? இந்த மனுஷன் சிறுமைப்பட்டவன், தன் சீர்கேட உணர்ந்து பாவின்னு உடைஞ்சு போய் என் நம்பிக்கையெல்லாம் என்னுடைய அடைக்கலம் இன்னுமே கர்த்தர் தான். அடைக்கலம் போது என்ன, கர்த்தர் என் அடைக்கலம்ன்றோம், ரெஃப்யூஜ். அப்படின்னா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா நான் ஓடி உதவி நாடுறது கடவுள்கிட்ட தான். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட தான் நான் போவேன், அவர் தான் நாடுவேன். இந்த உலகம் வந்து என்ன சொல்லுது, பைத்தியமா? இதை விட ஒரு பைத்தியகார்த்தனா என்ன இருக்க முடியும்? அவங்க வந்து ஞானி, ஞானத்துல அவனுடைய நம்பிக்கை, பலவான் பலத்துல அவன் நம்பிக்கை, ஐஸ்வர்யவான் அவனுடைய ஐஸ்வர்யத்துல. இவன் என்னப்பா, உலகத்திலே இருக்கிற பெரிய முட்டாள்தனம், கடவுள் போய் அடைக்கலாம், அவர் போய் எனக்கு உதவி செய்வார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அது அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதை பார்க்கவே மாட்டாங்க அவங்க. அது பைத்தியகார்த்தனம். சிறுமைப்பட்டவன் கர்த்தர் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியப்படுத்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீங்க. அவனை அவமான, இதெல்லாம் ஒரு யோசனையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு வாழ்றதா, அவனுக்கு ஏதாவது நடக்குமா? ஆனா அவமானப்படுத்துறாங்களா அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய விசுவாச கோட்பாடை? அது ஒரு பொருட்டும் இல்லாம அலட்சிய பண்றாங்க. அது அதுக்காக அவன் வெக்கப்படும்படிக்கு செய்யறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்கு சீர்கேடு. இதான் இதனோட சீரழிவனுடைய கோணங்கள் நம்ம பார்க்கிறோம். மனிதன் சீர்கெட்டு போனான்றது இதெல்லாம் நம்ம காட்டுது. இந்த நம்மளும் இந்த மாதிரி ஜாதியிலேருந்து வந்தவங்க தான். முற்றிலுமா இந்த அது இல்லைனாலும் அதனோட குணங்கள், எஞ்சி இருக்கிற பாவங்கள், சீர்கேடு நமக்கு இருக்கு. கடவுள் நம்மளுடைய அடைக்கலோன்றது அதுதான் சிறுமைப்பட்டவனுடைய ஆலோசனை. அதன் அடிப்படையில் தான் வாழ்வான். அதை குறித்து வெக்கப்படுறது, அதை வெக்கப்படும்படிக்கு செய்யறது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, ஆபத்து இருக்கும் போது அவர் தான் நம்முடைய அடைக்கலம். மத்தேயுல சொல்றார் ஆண்டவர், நீங்கள் எதை என்ன புசிப்பீங்க என்ன குடிப்பீங்கன்னு கவலைப்படாதீங்க. எத்து ஒரு வார்த்தையா சொல்றாரு, நான் உங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கேன், எட்டு வார்த்தை. என்ன புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எதிர்காலத்துக்கு என்ன செய்வோம்னு கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. திருப்பி திருப்பி சொன்னார். அந்த கவலை பதில் நீங்க என்ன செய்யணும், அந்த கவலையில உங்களுடைய முயற்சிகளும் கவனத்தையும் விடுற பதில் நீங்க என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க, இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை விட ஒரு முட்டாள்தனமான யோசனை எங்கேயாவது இருக்குமா? எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுப்பட்டு ரெகுலராக பைபிள் படிக்கணுமா, வசனம் படிக்கணுமா, ப்ரேயர் பண்ணணுமா? ஆண்டவருடைய ராஜ்யம் தான் முதல், எந்திரிச்ச உடனே ஆண்டவர் தான், சர்ச்சு தான் ஆக்டிவாக இருக்கணுமா, காஸ்பல் தான் முதல், அதில் நம்ம முழு முயற்சியோடு அதை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து போகும்போது ஆண்டவர் நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாராம். இது வெக்கப்பட வேணா இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு நீங்க அப்படின்றாங்களா உலகம்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? இதுதான் சீர்கேடினுடைய அடையாளம். ஆண்டவர் சொல்றார், நீ இப்படி எல்லாம் அதெல்லாம் பண்ணா ஆகுமா, தேவ ராஜ்யத்தையும் நீதியும் பயல் படிச்சுட்டே இருந்தா அவங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ண இது கவலைப்படு, இது கவலைப்படு, கவலை 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 கவலை. அந்த அது முட்டாள்தனமா தெரியுது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அதான் சிறுமைப்பட்டவன் கர்த்தர் என்னுடைய அடைக்கலாம். எனக்கு ஒரு ஆபத்து இருக்கு, தேவை இருக்குன்னா அவர்கிட்ட நான் போவேன். அவர் தான் என்னுடைய அடைக்கணும். அவர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய பதில் கொடுப்பார், எனக்கு ஜெபங்களை தேவைகளை சந்திப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், ராஜ்யத்தையும் நீதியோ தேடு மட்டும்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நேரத்தில் காலத்தில் செய்வார். எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படிலாம் வாழ்றோமா? இல்லை. நம்முடைய சீரழிவு நம்மளை விடுறதில்லை. அதெல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் நடக்கிற வேலையுமே. அதை குறித்து வெக்கப்படுறது உலகம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி சீர்கேடு நமக்குள்ள இருக்கிற சீர்கேடும் அப்படி தான் பண்ணுது. இதான் இந்த உலகத்தின் பாருங்களேன் என்ன பார்த்துருக்குறோம். இந்த சீரழிவின் பல கோணங்கள் பரல பூமியில் பார்க்கும்போது மோசமான மனிதர்களாக தேவன் இல்லை என்ற கோட்பாடை கொண்டு தங்களை தாங்கள் கெடுத்துக்கொண்டு ஒரு நன்மையும் செய்யாத பரலோகத்துக்கே துக்கம், பூமிக்கே பாரம், பரலோகத்துக்கு துக்கம் மாதிரி. பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், ஒருவனாவது இருப்பானா? உடுருவி பார்க்கிறார், ஒருவனுக்காவது உணர்வு இருக்கா? அவ்வளவுதான். தேவனை தேடுகிற ஒருத்தனும் இருக்கா? ஒருவன் இல்லை, ஒருவனும் இல்லை. அப்படி உலகம். ஆனா என்ன செய்யறாங்க, அந்த சீர்கெட்ட மனிதர்கள் கடவுளை தேடி வந்த கடவுளை தேடுறவங்களை தேட முடியாம கெடுக்கிறாங்க, அவர்களை துன்பப்படுத்துறாங்க, பட்சிக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்து குறித்து அவங்க அவமானப்படும்படிக்கு உலகம் அப்படித்தானே அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழ்நிலை பாருங்களேன். நம்ம எங்கன்னா உலகத்தை பத்தி கடவுளை நம்புங்கன்னு தைரியமா சொல்ல முடியுமா? நம்மளை அவமானப்படும்படிக்கு செஞ்சிடறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம், ஷேம்ஃபுல்லா அதை பார்க்கிறாங்க. இதான் உலகம், சீர்கெட்ட உலகம். சீர்கெட்ட உலகத்துல இப்படி வாழுகிற நாம் இந்த பாடு முடிய போது நம்முடைய மிகப்பெரிய ஜபம் வேண்டுகோள் என்னவா இருக்கணும்? உண்மையா இந்த 7வது வசனம் இருக்கக்கூடாது, யோசிச்சு பாருங்களேன். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பு போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ன அழகான ஏற்ற ஒரு ஜபம், ஜபத்தோடு இது முடியுது. இப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட மனிதர்கள், தேவன் இல்லை என்று சொல்ற மனிதர்கள், பாவத்தில் தொடர்ந்து போய் அதிலேயே தங்கியிருக்கிற மனிதர்களுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு என்னவா இருக்க முடியும்? தேவனுடைய மக்களை ஆண்டவர் மிகப்பெரிய வெளிப்பாடோடு ரட்சிக்கிறது தானே, இல்லைங்களா? சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இது பழையப்பாடு பாஷையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழையற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்க மேசியா வருவதற்காக அவங்க காத்திருந்தாங்க, அதன் மூலமாக அவர் ரட்சிப்புக்காக. நாம் கடைசி காலத்தில் இருக்கிற நாம் உண்மையான இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்மத்தான் வேதம் சொல்லுது, இல்லைங்களா? பல சதுரம் இருக்கிற ஆடுகளாக சேர்க்கப்பட்டு தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நாம் இருக்கிறோம். நமக்காக ஏற்கனவே அவர் வந்து பாவ பரிகார பலியை நம்மளுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் பூர்ணத்துவம் இன்னும் நமக்கு கிடைக்கல, இல்லைங்களா? பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படலை. இன்னும் பாவம் இந்த உலகத்தை சுற்றி, பாவ உலகத்தில் தான் இருக்கிறோம். அந்த பாவம் எஞ்சியிருக்கிற பாவம் நமக்குள்ளேயோ நம்மளை வாட்டுது, இல்லைங்களா? பாவத்தின் முழு விடுதலைக்காக, முழு ரட்சிப்புக்காக நாம் ஏங்குகிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய ஏக்கம் தானே இருக்கும் இந்த சீர்கெட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழும்போது. நம்ம வீட்டுக்குள்ளேயோ இருக்கிறாங்க, வெளியிலையோ இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சில பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒய்ஃப் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவங்களுடைய சீரழிவு, அவங்களுடைய துன்பம், அவங்க நம்மளை பட்சித்து போடுற டார்ச்சர்லாம் நம்ம அனுபவிக்கலாம். பிள்ளைகள், சீர்கெட்ட பிள்ளைகளுடைய குணம் நம்ம தானே ரொம்ப பார்க்குறோம், இல்லைங்களா? எவ்வளோ டார்ச்சர் அது. தேவன் இல்லை என்ற நினைப்பில் பேசுறதும், தங்களை தாங்களே கெடுத்துக்கிறதும் எவ்வளோ மோசம். நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய ஆலோசனையை நினைச்சு அவமானப்படுத்துறதும் அதெல்லாம் ஹாரிபிள் திங்ஸ். அது மாத்திரம் நமக்குள்ளேயே எஞ்சிருக்கிற பாவத்தோடு போராடுறோம். நம்முடைய தேவை என்ன? தேவனே உடைய முழுமையான ரட்சிப்பு பரலோகத்திலேருந்து வரட்டும், சியோன்லேருந்து வரட்டும், இல்லைங்களா? ரட்சிப்பு வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இயேசு கிறிஸ்துவே அவரை கொண்டு வருகிற இயேசுவே மீட்பரே நீர் வருவதாக, நீர் வாரும் ஆண்டவரே. ரெவலேஷன் முடியுது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த சங்கீதம் முடியுது. இந்த சீர்கெட்ட மனிதர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய மக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க, பாவம் வளர்ந்துகிட்டு இருக்கு, சீர்கெட்ட மனிதர்களுடைய அட்டூழியம் அதிகமாயிட்டு இருக்கு, மாறும் ஆண்டவரே வந்து நீங்க என்ன செய்யணும். அந்த வசனத்துல வருது, ஜனத்தின் சிறுமைப்பை திருப்பும் போது, அப்படின்னா அடிமைத்தனத்தை நீங்க திருப்பும் போது, அவங்களுடைய அடிமைத்தனத்தை நீங்க திருப்பும் போது. நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்தில் மீட்கத்தான் பட்டிருக்கிறோம், ஆனால் பல விதமான அந்த அடையாளங்கள் தொடர்ந்து இருக்கு. நமக்கு மரண சரீரத்துக்கு மரணம் வரைக்கும் நம்ம அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு நான் செய்யணும்னு செய்ய மாட்டேன்றேன், எனக்குள்ள ஒரு வேற கோட்பாடு வேலை செய்தல் போல் சொல்றாரு இல்லைங்களா. ஒரு பாவங்கள் எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம், வேற ஒரு மனுஷன் செயல்படுற மாதிரி செஞ்சு நானா இது அப்படின்ற அளவுக்கு எஞ்சி இருக்கிற பாவத்தோடு நமக்கு இருக்கிற போராட்டம், அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இதுல நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பெருமூச்சு விட்டு இந்த மனித கூடாரத்திலிருந்து எப்போ விடுபடுவோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்போ விடுபடுவோம், ஆண்டவரே காப்பாற்றும், அந்த விடுதலையை கொண்டு வரும். அதை கொண்டு வரும்போது என்ன ஆகும், அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், யாக்கோபு கலிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும். ஆஹாஹா, நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம், நமக்கு வரப்போற பேரான பாக்கியம், மாபெரும் பாக்கியம், நம்ம பிளஸ்டட் ஹோப் வரும்போது என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம் நமக்கு இருக்க போகுது. அதுக்காகத்தான் ஜெபம் பண்ற, இந்த சீர்கெட்ட மனிதர்களுக்கு ரட்சிப்பு வெளிப்படட்டும், சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, ஆண்டவரே வரட்டும். என்ன ரிஜாய்சிங், என்ன ஆனந்தம், நம்முடைய ரட்சிப்பின் முழுமை வெளிப்படும் போது. ஆண்டவர் வராமல் இருக்கிறாரு, அவர் தாமதமா இருக்கிறாருன்றதுக்காக இல்லை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரணும் இல்லைங்களா. ஆனா அந்த வர காலகட்டத்தில் வேதம் என்ன சொல்லுது, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஒரு பாருங்களேன், இது எவ்வளோ சேடு டாபிக் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா முடியுது. உங்களுக்கு தெரியல உங்களுடைய பிரச்சனைகள் என்னதான், நீங்க பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுமா, எனக்கு கிடைச்ச ஆறுதலை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, போன வாரம் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, அது எல்லாமே தேவனுடைய பராமரிப்பினால் நியமிக்கப்பட்டது அப்படி நீங்க பாக்குறீங்களா. நம்ம அந்த நேரத்தில் பார்க்கறதுல ஆனால் யோசிச்சு பார்த்து பார்த்தா பெரிய ஆறுதல். எனக்கு ரொம்ப வேலை, போன வாரம் 7 கண்ட்ரிஸோடு கோஆர்டினேட் பண்ணணும், 68 கண்ட்ரி மார்க்கெட்ஸ் வேலை. என் ஒய்ஃப் கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா, என்னம்மா இது ஒரு என்ன ஒரு ஆறுதல் தெரியுமா. நீங்களும் அப்படி ஒரு கஷ்டம் ஒரு தொந்தரவு அப்படி இருந்தால், ரொம்ப டயர்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, வரப்போற ஓய்வுனால என்னப்பா கஷ்டம் தாங்க முடிய மாட்டேன், எவ்வளோ உடம்பு கஷ்டம், வியாதி, ஃபைனான்சியல் பிரச்சனைங்க, எவ்வளோ குடும்ப பிரச்சனைகள், எஞ்சி இருக்கிற பாவம் நம்மளை வாட்டுது. நான் சொன்ன மாதிரி நாம் செய்யணும்ன்றதுல வேற மனுஷன் மாதிரி திடீர்னு ஒரு மனுஷன் நமக்குள்ள வந்து பேசிடுறான், பண்ணிடுறான், ஐயோ ஏன் பண்ண இதுன்ற மாதிரி நமக்கு ஆகுது. இது எல்லாமே பராமரிப்பினால் நியமிக்கப்பட்டது. ஆண்டவர் போன வாரம் இதெல்லாம் எதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைச்சாரோ அதுதான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் தான் இந்த ஜபத்தை நமக்கு செய்ய வைக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தை நமக்கு வெறுக்க வைக்கும், இந்த உலகத்தின் மேல இருக்கிற நாட்டம் குறைக்க வைக்கும் இந்த ஜபத்தை. ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு வருவதாக, சியோனிலிருந்து பரலோகத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஏன்னா அதுதான் இந்த உலகத்தை நமக்கு வெறுக்க வைக்கும், அதுதான் நம்ம ஆண்டவரை தேட வைக்கும், ஆண்டவரை நாட வைக்கும், இந்த உலகத்தை வெறுக்க வைக்கும். இந்த கஷ்டங்கள் போனவான கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சுமூகமாக போச்சுன்னா, என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், எல்லார் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இந்த ஜபங்கள் எப்படி இருக்கு கவனிச்சிருக்கிறீங்களா, ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவ்வளோ எல்லாம் இருக்காது ஜபம். உங்கள் ஜபங்கள் எப்போ ரொம்ப ஊக்கமாக ஆகுறது, ரொம்ப தீவிரமாக ஆகுறது எப்போ, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது தான், உபத்திரவங்கள் இருக்கும்போது தான் இல்லைங்களா. உபத்திரவங்கள் இருக்கும்போது தான் ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறோம், ஒரு விதத்தில் அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு ஜெபத்துக்கு ஊக்கம் கொடுத்த மாதிரி. ஒரு மனுஷனுக்கு ஒரு பசி எப்படி நல்லா அவனை சாப்பிட வைக்குதோ, அதே மாதிரி இந்த உபத்திரவங்கள் நம்ம ஜெபத்தில் ரொம்ப ஊக்கம் கொடுத்துச்சு. ஏன் இதை எழுதி கொடுத்த தாவீதை யோசிச்சு பாருங்க, எப்படி இவ்வளவு பெரிய ஜப வீரனாக இவ்வளவு பெரிய சங்கீதங்கள் எழுதி இத்தனை ஜபங்கள் எழுதுறவனா அவர் மாறினாரு. அவருக்கு வாழ்க்கையில நடந்த மகா பெரிய உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் தான் அவர் மிகா பெரிய ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இத்தனை பாடல்கள் ஜபங்கள் எழுதுறவனாக மாத்துச்சு. ஆகவே போன வாரத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆண்டவர் நியமிச்சது எவ்வளவு பெரிய ஆறுதல் இந்த ஜபங்களை ஜபத்தை செய்ய வைக்கிறதுக்கு. ஒரு இல்லைனா ஒரு கஷ்டமா ஒரு சடங்காச்சாரியமா தான் ஜபத்தை செஞ்சு முடிப்பீங்க. இந்த உலகத்தை வெறுக்கணும், தேவனுடைய ரட்சிப்புக்காக நீங்க நாடணும் இல்லைங்களா, அவருடைய வருகை பரலோகத்துக்காக நாடணும். அதுக்காகத்தான் இந்த கஷ்டங்கள்லாம் அவர் அனுமதிச்சு அவர் நம்மளை தயார் பண்ணிட்டு வர்றார், பரலோகத்துக்காக தயார் பண்ணிட்டு வர்றார். என்ன ஒரு ஆறுதல்!